சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 34 அத்தியாயம். உறையூர் எல்லையில் நெற்றியிட்ட குங்கும பொட்டினால் இளம் சழியனின் காதல் வெற்றியை ஒரே இரவில் தோல்வியாக மாற்றி பூவழகியின் இதயத்திலே பெரும் குமுறலையும் படைத்தலைவன் மனத்திலே வேதனையையும் கிளறிவிட்ட அழகிய அள்ளி யவனராணியின் கன்னத்திலே குழைந்து கிடந்த இரத்தத்தை கண்டு, இந்த இரத்த பந்தத்தால் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று கிளேசப்பட்டாலும், அந்த ஆபத்து அத்தனை துரிதமாக நெருங்கி வரும் என்றோ, அதுவும் தன் வீட்டு விருந்தாளியாலேயே விளையும் என்றோ லவலேசமும் நினைக்கவில்லை. அதனால் கீழே சென்றதும் நிம்மதியாகவே உறங்கினாள். ஆனால் மாடியறையில் படுத்துக் கிடந்த யவனராணியின் நினைப்புகள் மட்டும் பல நிகழ்ச்சிகளை எண்ணி எண்ணி சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தன. வகையால் அவள் தீவிர உறக்கம் கொள்ளாமல் லேசாக கண்ணகிழ்ந்த காரணத்தால் விருந்தாளியின் நீண்ட வாள் தன்னை இருமுறை தொட்டதுமே சற்றென்று விழித்துக் கொண்டாள். விழித்த அவள் கண்கள் எதிரே ஆஜோனமாக நின்ற விருந்தாளியை கண்டதும் ஒரு கணம் ஆச்சரியத்தை காண்பித்தாலும், மறுகணம் எல்லையற்ற கோபத்தை கனலின்றி கக்க தொடங்கி தன் மீது மெல்ல படிந்திருந்த வாழ் நுனியையும் நோக்கி எதிரியிருந்தவனின் முகத்தையும் ஏறெடுத்து நோக்கின. அவள் கோபத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்ட அந்த மனிதனும் வாளை கையில் பிடித்த வண்ணமே தலை தாழ்த்தி ராணியை வணங்கி பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக வாயையும் பொத்தி காட்டினார். அப்படி அவன் காட்டிய மரியாதையால் ஓரளவு கோபத்தை தணித்த கொண்ட ராணி அவன் கத்தியை தன் மீதிருந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சில வினாடிகள் தீவிரமாக எதையோ யோசித்தாள். பிறகு மஞ்சத்தில் இருந்து எழுந்திருந்து வெளி தாழ்வாரத்தை நோக்கி நடந்து கொண்டே தன்னை பின்பற்றி வரும்படி அந்த மனிதனுக்கு சைகை செய்தாள். மிகவும் மௌனமாகவும் பணிவுடனும் ராணியை பின்தொடர்ந்த மனிதன் வெளி தாழ்வாரத்தை அடைந்ததும் மண்டியிட்டு ஒருமுறை ராணியை வணங்கியதன்றி, ராணி, இன்று தான் என் கவலை நீங்கியது. நான் உறங்கி நாட்கள் எட்டாகின்றன. குருமார்கள் ஆசியால் இன்று நீங்கள் கிடைத்தீர்கள் என்று கூறி பெரும்பாரம் தன் தலையிலிருந்து இறங்கிவிட்டதற்கு அறிகுறியாக பெருமூச்சும் விட்டார். வெளி தாழ்வாரத்தில் அடித்த பின்னிலவு அந்த மனிதன் மீது பூரணமாக படிந்து இயற்கையாகவே கம்பீரமாக இருந்த அவன் உருவத்துக்கு பன்மடங்கு அதிக பொலிவை அளித்ததையும், அவன் வலக்கண்ணத்திலிருந்த வாழ்வெட்டு வடுவை கண்ண கதுப்பு ரோமங்களிடையே பளிரென்று எடுத்து காட்டி அவன் வீரத்துக்கு அத்தாட்சி கூறியதையும் கண்ட யவனராணி, இத்தகைய பெரும் ஒரு வீரனை தன் நாடு பெற்றெடுத்தது பற்றி பெருமை கொண்டாள். அதன் விளைவாக அவன் உள்ளத்தை எழுந்த கர்வத்தின் சாயை அவன் முகத்திலும் படர்ந்தது. அவன் உள்ளத்தில் எழுந்த அந்த கர்வத்தை புரிந்து கொண்டவன் போல பேசினான் எதிரே மண்டியிட்டு கிடந்தவன். அரசு குடும்பத்துக்கு பணிபுரியவே யவன நாடு எங்களை பெற்றெடுத்திருக்கிறது ராணி. உங்களிடம் தனிமையில் சில விஷயங்கள் பேச வேண்டும். என் அறைக்கு செல்ல உத்தரவா, அல்லது இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்பது ராணியின் சித்தமா என்று தலையை நிமிர்த்தாமலே வினவினார். ராணியின் இதயத்தில் கர்வத்துடன் மகிழ்ச்சியும் கலந்து கொண்டது. தனது நாட்டை எண்ணினாள், குருமார்களை எண்ணினாள், வான கணிதர்களை எண்ணினாள். அவர்கள் குறிப்பிட்ட பிற்காலத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் வகுத்து சரியென்று காட்டும் விதியின் விசித்திரத்தை எண்ணினாள். கண்கள் கனவுலகில் சஞ்சரித்தன. இதயம் அவள் பார்வையை உள்ளுக்கிழுத்து கனவு பாதையில் அழைத்து சென்று புது புது உலகங்களையும் புது புது வாழ்வியல் இன்பங்களையும் காட்டியது. யவனர்கள் கைகளில் புகார் பெரும் பிரசித்தி அடைவதை அவள் கண்டாள். யவன போர்க்களங்கள் புகாரின் பெரும் கடலின் ஆடி ஆடி நிற்பதை கண்டாள். காவிரி எண்ணெய் தன் பரந்த புனலை கடலில் கொட்டி யவன போர்க்களங்களுக்கு காணிக்கை அளிப்பதாக நினைத்தாள். இந்த காட்சிகளாலும் இன்னும் பல பிரமைகளாலும் தான் இருந்த இடத்தை மறந்துவிட்ட யவனராணி மண்டியிட்டு கிடந்த யவனனுக்கு நீண்ட நேரம் பதில் சொல்லாமலே இருந்தாள். பதில் சொன்ன போது பாதி கனவில் இருப்பது போலவே அவள் பேசினாள். அந்த கனவுக்கும் தனக்கும் அந்த சமயத்தில் ஏற்பட்ட அபரிமித துணிவுக்கும் காரணம் எதிரே மண்டி கிடந்தவன் என்பதை அவள் உணர்ந்தே இருந்தாள். அத்தனை மதிப்பு இருந்தது அவளுக்கு யவன கடற்படை தலைவனான டைபீரியஸிடம். அவளுக்கு மட்டுமென்ன, யவன நாட்டு வீரர்கள் அரச குடும்பத்தார் அனைவருக்குமே அவனிடம் இணையற்ற நம்பிக்கை இருந்தது. உலகத்தில் தப்பி குதித்து விட்ட தேவ தூதனாகவே டைபீரியஸை யவனர்கள் எண்ணினார்கள். டைபீரிய சாதிக்க முடியாதது உலகத்திலே எதுவும் கிடையாது என்று யவனர்கள் திட்டமாக நம்பினார்கள். அந்த எண்ணம் ராணிக்கும் இருந்ததால் படுக்கையில் அவள் கண் விழித்து அவனது கூறிய விழிகளை கவனித்ததுமே இனிமேல் தன் கையை ஓங்கி நிற்கும் என்பதையும் படைத்தலைவன் இனி தன்னை பின்தொடர்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதையும் தீர்மானித்துக் கொண்டாள். டைபீரியஸ் தன் மீது வாள் நுனியை வைத்ததால் ஒரு வினாடி ராணி சீற்றம் கொண்டாலும் அந்த வாளை அவன் பிடித்திருந்த முறை தலை தாழ்த்தி நின்ற நிலை இரண்டும் அவள் சீற்றத்தை போக்கடித்து விடவே மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளத்துடனேயே அவள் வெளித்தாழ்வாரத்துக்கு வந்தாள். அவன் தன்னை உத்தரவு கேட்ட பின்பும் எழுந்திருக்காமல் மண்டியிட்டு நிலையில் இருந்ததையும் தான் நீண்ட நேரம் பதில் சொல்லாமல் கனவில் சஞ்சரித்து விட்டதையும் நினைத்து பார்த்த ராணி அன்பும் ஆதரவும் பரிபூரணமாக துணித்த குரலில், உன் அறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை டைபீரியஸ். வெளியிலும் சொல்ல தேவையில்லை. இப்படி வா, தாழ்வாரத்தின் கொடியில் பேசலாம். என்று சொல்லிக்கொண்டே தாழ்வாரத்தின் கோடிக்கு சென்றாள். அவள் செல்ல இரண்டு அடி எடுத்து வைத்ததுமே மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்து தாழ்வார கூரையை தலையால் இடித்து விடுபவனைப் போல மிக உயரமாக நின்ற டைபீரியஸ் அவளை மௌனமாகவே பின்பற்றி சென்று தாழ்வாரத்தின் கோடியை அடைந்த பின்பும் ஏதும் பேசாமல் ராணியின் கேள்விகளை எதிர்பார்த்து நின்றான். யமுனராணி ஒருமுறை தான் படுத்திருந்த அறையை நோக்கி கண்களை செலுத்தினாள். அறையில் எந்த அரவமும் கேட்காமல் இருக்கவே படைத்தலைவன் நல்ல தூக்கத்தில் இருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்டு கவலை எதுமின்றி உரையாடலை துவங்கி, உன்னை இங்கு எதிர்பார்க்கவில்லை டைபீரியஸ், உன்னை பார்த்ததும் ஆச்சரியத்தால் திடுக்கிட்டு போனேன் என்றான். டைபீரியஸ் பதில் சொல்லும் முன்பு மரியாதைக்கு ஒரு புறமாக சிரம் தாழ்த்திவிட்டு, இந்த ஆச்சரியம் ராணிக்கு மட்டுமல்ல, அதில் பங்கு இந்த அடிமைக்கும் உண்டு என்று கூறி சாதாரணமாக அவன் மன அழுத்தத்தை குறிக்கும் உதடுகளை சற்றே வாயின் பின்புறத்தில் மடித்து புன்முறுவல் செய்தார். உரையூருக்கு எதற்காக வந்தாய் டைபீரியஸ் என்று கேட்டாள் ராணி. குற்றவாளியை விசாரிக்கும் நீதிபதியின் தோரணையில் குரலை காட்டி, தாங்களை எதிர்பார்த்துத்தான் வந்தேன் என்று டைபீரியஸ் கூறினார்.
என்னை எதிர்பார்த்தா?
ஆம் ராணி. நீ வீரன் தானே டைபீரியஸ், அதில் ராணிக்கு சந்தேகம் இருக்கிறதா? இல்லை இல்லை, நீ வீரனாயிற்றே, சோதிடம் கற்க அவகாசம் இல்லையே. எப்பொழுது சோதிடனாக மாறினாய் என்பதற்காகத்தான் கேட்டேன். இதில் சோதிடம் என்ன இருக்கிறது ராணி? என்னை எதிர்பார்த்து உறையூர் வந்ததாக சொன்னாய் டைபீரியஸ், இங்கு வருவேன் என்பது எனக்கு தெரியாதே. அப்படி இருக்க உனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் சோதிடத்தை தவிர வேறு வழி ஏதாவது இருக்கிறதா? ராணியின் இந்த கேள்வி டைபீரியஸின் உதடுகளில் சற்று புன்முறுவலை விளைவித்தது. அந்த புன்முறுவலை தொடர்ந்து வந்த வார்த்தைகளிலும் ஏளனம் சற்று கலந்து இருந்தது. ஆனால் ராணியிடம் பேசுகின்றோம் என்ற காரணத்தால் அந்த ஏளனத்துக்கு மரியாதை போர்வையை பலமாக போர்த்திய டைபீரியஸ்,
சோதிடத்தை தவிர வேறு சாத்திரங்களும் உண்டு ராணி. தவிர நல்ல அறிவியல் ஊகம் என்ற ஒரு சாதனத்தையும் இறைவன் படைத்திருக்கின்றான் என்று மெல்ல பேசினான். அவன் மரியாதையை போர்வையை பலமாக போர்த்தியிருந்தாலும் வார்த்தைகளை சொல்லும் முறையில் பணிவை மிகவும் அதிகமாகவே காட்டினாலும் ராணியின் கூறிய அறிவுக்கு யவனர் கடற்படை தலைவன் பேச்சின் உள்வயணம் நொடிப்பொழுதில் புரிந்துவிட்டது. இருந்த போதிலும் பேச தொடங்கி,
அப்படியா டைபீரியஸ், வேறு சாத்திரங்களும் இருக்கின்றனவா என்றாள்.
ஏது மரியாதவள் போல முகத்தை வைத்துக் கொண்டு, ஆம் ராணி இருக்கின்றன. உதாரணமாக அரசியல் சாத்திரம் என்று ஒன்று உண்டு என்று கூறினான் டைபீரியஸ்.
ஆமாம் ஆமாம், இருக்கிறது என்றாள் ராணி.
அதை தமிழ்நாட்டுக்கு உபயோகித்து பார்த்தேன்.
எப்படி?
நாங்கள் இந்த மண்ணில் காலை வைத்தீர்கள்.
அன்று இந்த நாட்டு மன்னர் விபத்தில் மாண்டு இளவரசரும் மறைந்து விட்டார்.
அப்படித்தான் கேள்விப்பட்டேன்.
அந்த விபத்தை உண்டாக்கிய புது மன்னர் யவனர்களை ஆதரிக்க முன்வந்தார்.
ஏன்?
யவனர்களால் தமக்கு தொந்தரவு ஏற்படாது இருக்கவும், அவசியமானால் அவர்கள் உதவியை பெற்று உள்ளூர் விரோதிகளை சமாளிப்பதற்கும்
இருக்கலாம்.
தவிர அவருக்கு சேரனும் பாண்டியனும் உதவுகின்றார்களா?
ஆம்.
ஆகவே வெளியில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. நாட்டுக்குள்ளே ஆதரவும் படைகளும் உதவியும் வேண்டும்.
அவசியம் வேண்டியதுதான்.
இளம் செழியனும் அவர் படையும் இருங்கோவிலின் ஆசைக்கு சோழ நாட்டில் இருக்கும் பேராபத்துக்கள். ஆகவே படைத்தலைவரையும் அவர் படையையும் அழிப்பது இருங்கோவிலின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் ஈடேற படைத்தலைவர் நடவடிக்கைகளை ஒற்றர்களை கொண்டு கவனிக்க தவறமாட்டார் புது மன்னர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.